ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய மாலை உபன்யாசத்தில் வந்துட்டு பொதுவாக நம்ம பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கடந்த ரெண்டு தினங்களாக வந்துட்டு ரூபகோஸ்வாமியோடைய மகிமைகள், ரூபகோஸ்வாமி வந்து நம்ம சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஆச்சாரியர். அதனால தான் நம்ம ரூபானுகாஸ் சொல்கிறோம். ரூபானுகான்னா ரூபகோஸ்வாமியுடைய அடிச்சுவோடையை பின்பற்றுறவங்க ரூபானுகாஸ். அதனால் நம்ம ரெண்டு நாள் வந்துட்டு ரூபகோஸ்வாமியுடைய மகிமைகளை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். ஏன்னா ரூபகோஸ்வாமிக்கும் மகாபிரபுக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம், ரூபகோஸ்வாமியுடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய அவருக்கு பகவான் மேலே உள்ள பிரேமம் அன்பு, இதெல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மாக்களால் நம்ம எனக்கு இந்த மாதிரி உள்ளவங்க புரிஞ்சுக்கிறது கடினமானது தான். ஆனாலும் வந்துட்டு நம்ம தூய்மை அடையிறதுக்காக ரூபகோஸ்வாமியுடைய சரித்திரத்தை வந்து நம்ம பார்த்தோம். அவர் எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு பண்ணியிருந்தார், எந்தளவுக்கு சரணாகதி பண்ணாங்க சைத்திர மகாபிரபத்தில், எந்தளவுக்கு வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து தீவிரமாக இருந்தாங்க, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆச்சாரியர் அபிதேயா. அபிதேயனா நடைமுறையில் சனாதன் கோஸ்வாமி வந்துட்டு சம்பந்த ஆச்சாரியர், சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி அண்ட் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பிரயோஜன ஆச்சாரியர், ரூப கோஸ்வாமி அபிதேயா. நடைமுறையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது அப்படின்னு ரூப கோஸ்வாமி நமக்கு போதிச்சிருக்காங்க. அதனால் நம்ம ரெண்டு நாளாக ரூப கோஸ்வாமியோடைய வைபவங்களை பற்றி படித்தோம். அதே தினத்தில் வந்துட்டு கௌரிதாச பண்டிதருடைய மறைவு தினம் வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே வருஷம் வருஷம் ஒரே தேதியில் வரும். கௌரிதாசர் பண்டிதருடைய மறைவு தினம், ரூபகோஸ்வாமியுடைய மறைவு தினம். ஸோ நம்ம முதல்ல வந்து ரூபகோஸ்வாமிக்கு உடைய கதைகள் தெரிஞ்சுக்கணும்னு அவர்து படித்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம கௌரிதாச பண்டிதருடைய மகிமைகள், ஸோ கௌரிதாச பண்டிதர் வந்து எவ்வளோ உன்னதமான வைஷ்ணவர், அவர் எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சிருந்தார், எந்தளவுக்கு சைத்திர மகாபிரபு மேலே பிரியமாக இருந்தார், எந்தளவுக்கு சைத்திர மகாபிரபு கௌரிதாச பண்டிதருக்கும் அன்பு பரிமாற்றம் நடந்தது, அவர் யார், அவர் எப்படி, அவர் இந்த உலகத்தில் வந்து என்னென்ன அற்புதங்கள் பண்ணாங்க, அவருடைய மகிமைகள், ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். கௌரிதாச பண்டிதரை பற்றி, கௌரிதாச பண்டிதர் சைத்தன்மாப்பி சாகர்களில் மிக மிக முக்கியமானவர். கிருஷ்ணர் வந்துட்டு இந்த பூமியில் தோன்றும் போது தன்னுடைய சாகர்களோட வர்றார். கிருஷ்ணா வந்துட்டு இந்த பூமியில் தோன்றும் போது தன்னுடைய சாகர்களோட வர்றார். இப்போ கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு வரும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு பக்தி விருட்சம், பக்தி விருட்சத்தோடைய மிக முக்கியமான அந்த ட்ரங்க்கு, அதோடைய வந்து இது வந்து தண்டு, வேர் வந்து சைத்தன்ய மகாபிரபு. அந்த தண்டுலேருந்து பல கிளைகள், சைத்தன்ய மகாபிரபுலேருந்து பல கிளைகள், கிளைகளோட கிளைகள், கிளைகளோட கிளைகள் இப்படி ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு, இது வந்து அளவிட முடியாத அளவுக்கு அந்த கிளைகள் வந்து பரவிட்டே இருக்குது. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து கவிராஜ் கோஸ்வாமி, கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த சைத்தன்யமாப்பிய அந்த பக்தி விருட்ச மரத்துலேருந்து பல பல கிளைகள் எப்படி இருக்குது, அந்த கிளைகள்லாம் யார், அவங்களுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக சைத்தன்ய சரிதாமிரத்தில் வர்ணிச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு மிக முக்கியமான அந்த பக்தி விருட்சத்தில் அவருடைய தண்டு அவர் தான். ஸோ அவர்கிட்டருந்து பல கிளைகள், அந்த கிளைகளில் வந்துட்டு நித்யானந்த பிரபு. ஸோ நித்யானந்த பிரபு மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய கிளை அவர். அது அந்த கிளை வந்து எல்லையற்றது, அளவிட முடியாத அளவுக்கு. நான் சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்துட்டு இந்த பூமியில் தோன்றி கிருஷ்ண உணர்வு எல்லோரும் கொடுக்குன்னு வந்தாரோ, அதே போல் நித்யானந்த பிரபு எப்போல்லாம் பகவான் இங்கே வராங்களோ தன்னுடைய சகோதரரோடு வராங்க, இங்கே கிருஷ்ண பலராமர் ராம் லக்ஷ்மண் அது மாதிரி கௌர் நித்தாய், சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபு மிகப்பெரிய கிளையாக வச்சுருக்காரு. அவரு கீழே கிளைகள், அது கீழே கிளைகள், கிளைகள் இப்படின்னு மிக பிரம்மாண்டமாக அந்த பக்தி விருட்ச மரம் வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக பரவி எல்லா கட்டுண்ட ஆத்மா எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கிறதுக்கு போய் சேருது. ஸோ இப்படி இந்த கிளைகளோட கிளைகள், கிளைகளோட கிளைகள் வரும்போது பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய சகாக்கள், மஞ்சரிகள், கோபிகள், அது மாதிரி கோபர்கள், பொதுவாக நித்யானந்த பிரபுடைய சகாக்கள் எல்லாமே கோபர்களாக இருப்பாங்க. நித்யானந்த பிரபுக்கு கீழே வரக்கூடிய சகாக்கள்லாம் கோபர்கள். இந்த கோபர்கள் வந்துட்டு மிக மிக நெருக்கமானவங்க கிருஷ்ணாவுக்கு. பிருந்தாவனத்தில் கோபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கோபர்கள் வந்துட்டு கிருஷ்ணன் கூட நட்பு, நண்பன்கிற முறையில் பழகிறாங்க. இப்போ ஒரு வகையில் பார்த்தா அர்ஜுனன் கூட நண்பர் தான் இல்லையா, கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு அர்ஜுனாவும் நண்பர் தான். ஆனால் அர்ஜுனனை காட்டில் உயர்ந்தவங்க இந்த பிருந்தாவனத்தில் உள்ள கோபர்கள். பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணர் கூட விளையாடுற அந்த கோபர்கள் வந்து அர்ஜுனனோட உயர்ந்தவங்க. அந்த கோபரில் கூட நான்கு கேட்டகரி இருக்காங்க, நான்கு வகை இருக்காங்க. கிருஷ்ணனுடைய நலன் விரும்பி, கொஞ்சம் வயதில் கிருஷ்ணனுடைய வயது பெரிசு உள்ளவங்க. இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து 7 வயசுனா அந்த கோபருக்கு 8 வயசு 9 வயசு இருக்கும். அப்போ கிருஷ்ணரோட கொஞ்சம் எல்டராக, கொஞ்சம் மூத்த கோபராக இருக்கிறதுனால அவர் கிருஷ்ணர் மேலே ஒரு அன்பு, என்ன மாதிரி அன்பு, தாய்மை கலந்த அன்பு. கிருஷ்ணாவை கவனமாக பார்த்துக்கணும், கிருஷ்ணாவுக்கு எந்த சங்கடம் வந்துடக்கூடாது, எந்த துன்பம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற மனோபாவத்தில் கிருஷ்ணர் கூட நட்பு பண்ணுவாங்க ஒரு வகை கோபர்கள். குறிப்பாக என்ன சொல்லலான்னா பலபத்ரா இந்த மாதிரி நிறைய சகாக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கிருஷ்ணன் கூட கொஞ்சம் மூத்த முறையில் நட்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணருக்கு மிக ரகசியமான நண்பர்கள், கிருஷ்ணனுடைய லீலைகளில் ரகசியமான நண்பர்கள். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உள்ள கோபர்களை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணருக்குடைய நண்பர்களில் மிக மிக ரகசியமான நண்பர்கள் பிரிய நர்மசகான்னு சொல்லுவாங்க. பிரிய நர்மசகானா மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். கிருஷ்ணருக்கும் அந்த கோபருக்குள்ள அன்பு வந்து மிக மிக ரகசியமான அன்பு பரிமாற்றமாக இருக்கும். அதில் வந்துட்டு சுபலா வந்துட்டு மிக மிக சுபலா, உஜ்வலா இந்த மாதிரி நிறைய கோபர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய மிக நெருக்கமான ரீதியில் அன்பு பண்ணக்கூடியவங்க. இப்போது கிருஷ்ணா இந்த பூமியில் தோன்றும் போது சைத்தன்ய மகாபிரபு வந்தப்போ அந்த சுபலா கோபர் வந்துட்டு கௌரிதாச பண்டிதராக வந்தார். கௌர கணோதன தேச தீபிகா, கௌர கணோதன தேச தீபிகா அப்படிங்கிற புஸ்தகத்தில் வந்துட்டு அந்த சாஸ்திரத்தில் கவிகர்ண பூர்ணா, கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருஷ்ண லீலையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சைத்தன்ய மகாபிரபு லீலையில் என்னவோ வந்திருக்காங்க. யார் அவங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கௌரிதாச பண்டிதர் வந்துட்டு சுபலா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் என்னவா இருந்தாங்க, கிருஷ்ணலீல என்னவா இருந்தாங்க, சைத்தன்ய மகாபிரபு என்னவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்துட்டு கவிகர்ண பூர்ணா வர்ணிச்சிருக்காரு. ஸோ கௌரிதாச பண்டிதர் வந்துட்டு முதல்ல அவர் தோன்றிய இடம் வந்து சாலுகிராம்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்தில் ஒரு அற்புதமான கிராமம், அந்த கிராமத்தில் தான் தோன்றியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சாலுகிராமத்துலேருந்து அம்பிகா கல்னா அப்படிங்கிற இடத்துக்கு மாறிடுறார். இந்த அம்பிகா கல்னா வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம், ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். நம்ம வந்துட்டு ஹவுராவிலேருந்து நவதீப்பில் நம்ம ட்ரெயினில் வரும்போது, எலக்ட்ரிக் ட்ரெயினோ இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அம்பிகா கல்னா நம்ம கிராஸ் பண்ணி போவோம். அம்பிகா கல்னா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம், ரொம்ப மங்களகரமான ஸ்தலம். ஏன்னா கௌரிதாஸ் பண்டிதர் இங்கே தோன்றியிருந்தேன், கௌரிதாஸ் பண்டிதர், அபிராம் தாக்கூர் இவங்கெல்லாம் அம்பிகா கல்னால் தான் இருந்தாங்க. ஸோ இந்த அம்பிகா கல்னால் வந்துட்டு கௌரிதாஸ் பண்டிதர் தோண்டியிருந்தார். இப்போ சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்துட்டு கவிராஜ் கோஸ்வாமி வந்துட்டு கௌரிதாஸ் பண்டிதர் சொல்லும்போது அவர் மிக மிக உன்னதமான வைஷ்ணவர், மிக மிக சிறந்த தூய பக்தர் அவர். அவர் வந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிறதுலையும் எக்ஸ்பர்ட்டு, தேர்ச்சி பெற்றவர். கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண பிரேமத்தை, கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை மற்றவங்க கொடுக்கறதுலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், அதை எடுத்துக்கிறது ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கௌரிதாஸுடைய மகிமைகளை வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, கௌரிதாசர் வந்து தன் உடைமைகள், உடல், பொருள், ஆவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து மகாபுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். அவருக்குன்னு வந்து தனியாக எந்த விதமான சுய விருப்பு வெறுப்பு கிடையாது, அவருக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட ஆசையும் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் வந்துட்டு மகாபுருடைய சேவையில் ஈடுபடணும், மகாபிரபுவை திருப்திப்படுத்தணும், மகாபிரபு கைங்கரியம் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு உன்னதமான வைஷ்ணவர் வந்துட்டு யார்? கௌரிதாச பண்டிட். இந்த சாலு கிராமில் வந்துட்டு கம்சாரி மிஸ்ரா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். இந்த கம்சாரி மிஸ்ரா அவருடைய மணி வந்து கமலாதேவி. ஸோ இவங்க தான் வந்து கௌரிதாஸ் பண்டோட அப்பா அம்மா. கௌரிதாஸ் பண்டோடைய தந்தை பேர் வந்து கம்சாரி மிஸ்ரா, அம்மா பேர் வந்து கமலாதேவி. ஸோ இவங்களுக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க, 6 பையன் இருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாமோதர், ஜெகநாதர், சூரியதாஸ், கிருஷ்ணதாஸ், நரசிங்க சைத்தன்யா, அப்புறம் கௌரிதாஸ். இதில் வந்துட்டு சூரியதாஸ்ங்கிறவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பக்தர். இந்த சூரியதாஸ் வந்துட்டு அவர் வந்து சரக்கேலாங்கிற டைட்டிலில் அழைக்கப்படுவார். சூரியதாஸ் சரக்கேலாவுக்கு வந்து 2 பொண்ணுகள் இருந்தாங்க. ஒரு பொண்ணு பேர் வந்து வசுதா, இன்னொரு பெண் பேர் ஜானவா. யார்? சூரியதாஸ் சரக்கேலா. சூரியதாஸ் சரக்கேலாக்கு எவ்வளோ பொண்ணு இருந்தாங்க? வசுதா, ஜானவா. இந்த வசுதா, ஜானவா ரெண்டு பேரை வந்துட்டு சூரியதாஸ் சரக்கேலா வந்துட்டு நித்யானந்த பிரபு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வசுதா ஜானவம் ஒரு வகையில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கௌரிதாஸ் பண்ணி சித்தப்பா முறையாகிறாங்க இல்லையா. இவங்க சூரியதாஸ் சரக்கேலா எல்டர் இப்போ மூத்த அண்ணன், இவர் வந்து கௌரிதாஸ் பண்டித் வந்து இளையவர். ஸோ அதனால் இந்த ஜானவம் வசுதாவும் கௌரிதாஸ் பண்டிதருக்கு சித்தப்பா முறையாகிற சாரி கௌரிதாஸ் பண்டிதர் வந்துட்டு ஜானவாவுக்கு வசுதாவுக்கும் சித்தப்பா முறையாகிறாங்க. ஸோ இப்படி இந்த உன்னதமான பக்தர்கள் சூரியதாஸ் சரக்கேலா, கௌரிதாஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நித்யானந்த பிரபுவோடைய நெருக்கமாக அன்பு செய்யக்கூடிய அளவுக்கு சூரியதாஸ் சரக்கேலா வந்துட்டு தன்னுடைய மகள்களை வந்து நித்யானந்த பிரபு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவருக்கு மாமனாராகி நித்யானந்த பிரபுக்கு மருமனாக இருக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ சிறந்த பக்தராக இருந்திருப்பார். அவருடைய சகோதரர் தான் வந்து கௌரிதாஸ் பண்டிட். ஸோ கௌரிதாஸ் பண்டிதர் வந்துட்டு அவருக்கு கல்யாணம் இருந்தது. அவருடைய மனைவி பேர் விமலாதேவி. கௌரிதாஸ் பண்டிதோட மனைவி பேர் என்ன? விமலாதேவி. ஸோ விமலாதேவிக்கு வந்து நிறைய பசங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு இருந்தாங்க. இந்த பசங்கள்ல வந்து மிக முக்கியமான பையன் வந்துட்டு, ஒரு பையன் பேர் வந்து பலதேவன், இன்னொரு பையன் பேர் வந்து ரகுநாத். சரி, இந்த பலதேவ் ரகுநாத், இது ரகுநாத் வந்து கடைசி பையன், பலதேவ் வந்து மூத்த பையன். சரி, இவங்க ரெண்டு பேரும் நல்ல கிருஷ்ணரோட பயிற்சி பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து கௌரிதாஸ் பண்டிதோடைய மிக முக்கியமான பசங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்துட்டு அன்னபூர்ணி. அன்னபூர்ணி தான் வந்துட்டு யாருடைய பொண்ணு, கௌரிதாஸ் பண்டிதருடைய பொண்ணு. கௌரிதாஸ் பண்டிதருக்கு வந்து சைத்தன்யதாசன் ஒரு சீடர் இருந்தார். சைத்தன்யதாசர் வந்துட்டு சைத்தன்யமா அவர் மேலே, கிருஷ்ணர் மேலே ரொம்ப அன்பு பண்ணக்கூடியவர், தன் குரு மேலே மாறாத பக்தி உள்ளவர். குருவுடைய சேவை, குருவோடைய கைங்கரியம், குருவுடைய அதாவது கௌரிதாசருடைய சேவை தான் அவருக்கு எல்லாமே. ஸோ இப்படி வந்து மிக அடக்கமாக, மிக பணிவாக வந்துட்டு சைத்தன்யதாஸ் வந்துட்டு கௌரிதாஸ் கைங்கரியம் பண்ணிட்டுருக்காரு, சேவை பண்ணுறாரு. அந்த சைத்தன்யதாஸுக்கு ஒரு சீடர் இருந்தார், அவர் பேர் வந்துட்டு கோபாரமன், கோபிரமன். ஸோ இந்த கோபிரமன் தான் வந்துட்டு அன்னபூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு கோபிரமனுக்கு கல்யாணம் நடந்தது. ஆக்சுவலி வந்துட்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கௌரிதாஸ் பண்டிதோடைய வம்சாவளியை பற்றி சொல்லும்போது, பேரளவான வம்சாவளி, இந்த பையனுடைய இந்த ஜென்ரேஷனும் இருக்காங்க, இந்த பையன் மூலமாக வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொள்றதில்ல. அவர் வந்துட்டு ஆச்சாரிய தீட்சை, குரு சீட பரம்பரை மூலமாக வரக்கூடிய சந்ததிகளை அவர் ஏற்றுக்கிறார். இப்போ வந்துட்டு கோபிராமனோடக்கும் கோபிராமனுக்கும் அண்ணா பூர்ணிக்கும் பிறந்த அந்த வம்சாவளிகள் இப்போவும் வந்துட்டு அம்பிகா கல்லணில் இருக்காங்க அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்துட்டு நமக்கு மேற்கோள் காமிக்கிறார். ஸோ ஒரு நாள் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு அம்பிகா கல்னாக்கு வர்றார். ஸோ அம்பிகா கல்னால் வந்துட்டு கௌரிதாசர் வந்து ரொம்ப அற்புதமாக ஆல்டர் வச்சுருக்கார். அவருடைய கோயில் இன்னும் இப்போ இருக்குது. அங்கே வந்து ராதா கிருஷ்ணர், சீதாராம், அப்புறம் வந்துட்டு பலதேவர், இந்த விக்கிரகங்கள்லாம் இப்போ இருக்குது. அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப அற்புதமாக அந்த விக்கிரகங்களை கைங்கறி பண்ணிட்டுருக்காரு. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான புளிய மரம் இருக்கும், டேம்ரின்ட்ரி புளிய மரம். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு அவர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கௌரிதாசரை பார்க்குறது அம்பிகா கல்னா வர்றார். அவரும் வந்து போட்டில் வந்தாங்க. போட்டில் வச்சு வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், அந்த போட்டோடைய துடுப்பு, படகோட துடுப்பு இருக்கு இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு படகுல வந்தார். அந்த படகோடைய துடுப்பையும் கையில் எடுத்துகிட்டு வர்றார். அந்த படகோட துடுப்பையும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக கௌரிதாஸ்க்கு வந்தார். கௌரிதாஸ், இந்த படகோட துடுப்பு இருக்கு இல்லையா, இது வந்து சமுத்திரத்தை கடக்க உதவும், நதி கடலை வந்து நதிகள் ஆறுகளை கடக்க உதவும். ஸோ இந்த துடுப்பை நீ வச்சுக்கோ, இந்த துடுப்பை வச்சுட்டு எல்லா ஜீவாத்மாக்களையும், எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும், எல்லா ஜீவாத்மாக்களையும் பிறப்பு இறப்புங்கிற சாகரத்திலேருந்து, பிறப்பு இறக்கு இறப்புங்கிற கடல்லேருந்து நீ அவங்கள காப்பாற்றிடு, அவங்களை விடு வச்சுடு அப்படின்னு சொல்லி அந்த துடுப்பை வந்துட்டு மகாபிரபு கௌரிதாசுக்கு கொடுத்தார். யார் கொடுத்தாங்க, மகாபிரபு வந்து கௌரிதாசனு துடுப்பு கொடுத்தாங்க. இப்போ நம்ம அம்பிகாக்கள் நான் போனால் அந்த துடுப்பு பார்க்கலாம், அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. மகாபிரபு வந்துட்டு கௌரிதாசுக்கு கொடுத்த அந்த படகுனுடைய துடுப்பு. அது மட்டும் இல்லை, மகாபிரபு வந்துட்டு அவர் கைப்படவே பகவத்கீதை எழுதினார். பண ஓலையில் வந்து, ஓலைச்சுவடியில் வந்துட்டு அவர் கைப்பிடவே பகவத்கீதை ஸ்லோகங்களை எழுதி அதையும் கௌரிதாசர் கொடுத்தார். அதுவும் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம், கௌரிதாசருடைய அந்த மகாபிரபு கொடுத்த பண ஓலை அதுவும் அங்கே இருக்குது. இந்த மகாபிரபுவும் நித்யானந்தபுரம் ரெண்டு பேரும் வந்துட்டு கௌரிதாசுக்கு அவருக்கு வந்து அவங்க தான் உயிர், ஆத்மா, ரெண்டு பேரும் தான். ஸோ மகாபிரபு பிரிஞ்சு அவனால் இருக்க முடியாது. மகாபிரபு சொன்னார், நான் வந்து சன்னியாசம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது கௌரிதாசர் வந்து அழறார். மகாபிரபுடைய பாதங்களை, தாமரை பாதங்களை பட்டிட்டு அழறாரு. மகாபிரபு, என்னால் உங்களுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்கள் இல்லைன்னா நான் அந்த உடலை விட்டுடுவேன், என்னால் உங்களோட பிரிவு என்னால் தாங்க முடியாது. ஸோ தயவுசெய்து என் கூட இருங்க, இங்கேயே இருங்க, இல்லை உங்களோட நான் அழைச்சிட்டு போயிடுங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழற. யார், கௌரிதாஸ். மகாபிரபு சொன்னார், ஏன் நான் அப்படிலாம் இல்லை, நீ வந்து எப்போ என்ன நினச்சிட்டு, நான் எப்போ உன் மனசுலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நீங்கள் வந்து என்ன தான் இருந்தால் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லவும், அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தை மகாபிரபு சொன்னாங்க, இந்த வேப்ப மரத்துலேருந்து ரெண்டு விக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விக்கிரகம் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து பக்தர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. ஒன்று வந்து மகாபிரபுவே வந்து தன்னுடைய கைகாலால் ஒரு அழகான விக்கிரகம் பண்ணாங்க, கௌரிநித்த விக்கிரகம், மகாபிரபுடைய விக்கிரகம், நித்யானந்தபுரோட விக்கிரகம். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, கௌரிதாசர் வந்துட்டு அந்த மரத்தை எடுத்து அதில் ரெண்டு விக்கிரகம் செஞ்சாங்க அப்படின்னு இந்த ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் மகாபிரபுடைய விக்கிரகம் ரொம்ப அழகான விக்கிரகம். இப்படி கண்கள்லாம் தாமரை இதழமாக இருந்து, கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு, உருக்கிய பொன்னிறம். அதாவது சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தபுரம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது இந்த ஒரிஜினல் அவங்க மூர்த்தி, அந்த அந்த மகாபிரபுடைய அந்த பர்சனலாக அவர் அங்கே இருக்கார் இல்லையா, நேரடியாக இருக்கார் இல்லையா, அவருக்கும் நித்யானந்த பிரபுக்கும் இருக்கிற வித்தியாசம், எந்த வித்தியாசமும் இந்த விக்கிரகத்தில் பார்க்க முடியாது. சாக்ஷாத் மகாபிரபு போலையும் நித்யானந்த பிரபு போலையும் இருக்காங்க, ரொம்ப அழகான விக்கிரகம். அப்போது மகாபிரபு சொன்னார், இப்போ நம்ம போனால் பார்க்கலாம், அந்த புளிய மரம்லாம் இருக்குது அம்பிகாக்கள்னால மகாபிரபு உட்காந்து பேசின இந்த இடம். அந்த மகாபிரபு கௌரிதாஸ்டர் சொன்னார், இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், முன்னாடி இந்த விக்கிரகம் ரெண்டு பேர் இருக்குது, உனக்கு இதில் யார் வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. தென் கௌரிதாஸ் வந்து ரொம்ப புத்திசாலி, அவர் என்ன நினச்சார், எனக்கு மகாபிரபு தான் வேணும், விக்கிரகம் வேணாம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த விக்கிரகம் நடக்க ஆரம்பிச்சு, நடந்து போக ஆரம்பிச்சுது. அதை பார்ப்போன்னே கௌரிதாஸ் ரொம்ப சாந்தி ஆச்சரியம் வந்துருச்சு, என்னது கௌரி நித்தாய் நடந்து போகிறாங்க, அப்போ அவங்க தான் ஒரிஜினலாக இருப்பாங்களோ, அப்போ இருங்க இருங்க நீங்கள் போகாதீங்க, இருங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நடக்க ஆரம்பித்தோடனே இருங்க இருங்க நீங்கள் போகாதீங்க, இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதில் யார் வந்து மகாபிரபு, யார் நித்யானந்த பிரபு, யார் வந்து பர்சனலாக இருக்காங்க, யார் விக்கிரகமாக இருக்காங்க. ஒரு சின்ன குழப்பம் வந்தது, அது மட்டும் இல்லை, இந்த விக்கிரகத்துக்கு மேலே அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, மகாபிரபு கூட இருக்கிற மாதிரி விக்கிரகத்து கூட இருக்கிறது அவ்வளோவா உசிதம் இல்லையே அப்படின்னு நினச்சார். தென் மகாபிரபு சொன்னார், நீ விருந்து ஏற்பாடு பண்ணு, விருந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றோம், ரெண்டு பேர் இருப்போ ரெண்டு பேர் போயிடுவோம் அப்படின்னு. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அந்த ரெண்டு விக்கிரகங்கள், கௌரிநித்தாய் விக்கிரகங்கள், நாலு பேருக்கு இலை போட்டு அற்புதமாக விருந்து பரிமாறுறார். நாலு பேர் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர் எந்திரிச்சு போனாங்க, ரெண்டு பேர் கௌரிதாஸ் கூட தங்கிட்டார். தென் நவ் கௌரிதாஸுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, ஏன்னா நாலு பேர் சாப்பிட்டாங்களே அப்படிங்கிறதுனால நாலு பேரும் வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த கௌரிநித்தாய் விக்கிரகத்துக்கும் சைத்தன்யருக்கும் நித்யானந்தருக்கும் வித்தியாசம் இல்லை, சைத்தன்ய நித்யானந்தருடைய ஒரிஜினல் ரூபத்துக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத கௌரிதாஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுனார். இதுதான் பகவான். ஸோ பகவான் வந்துட்டு அர்ச்சா அவதாரம், அர்ச்சா மூர்த்தி, விக்கிரகத்துக்கும் பகவானுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. நம்ம ஏற்கனவே நிறைய கதைகள் படிச்சிருக்கோம், சாட்சி கோபால் பகவான் வந்துட்டு சாட்சியை சொல்ல வந்தார். அப்போ அவர் கேட்டாங்க, பகவான் கேட்டார் அந்த பிராமணர்கிட்ட, ஒரு விக்கிரகம் எப்படி வந்து சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிரதிமா மூர்த்தி நகி சாக்ஷாத் துமி விரஜேந்திர நந்தன், நீங்கள் வந்து விக்கிரகம் கிடையாது, நீங்கள் சாக்ஷாத் விரஜேந்திர நந்தன் தான், பிருந்தாவனத்தில் உள்ள நந்தகோபாலுடைய பையன்தான். அதனால் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் நடந்து வர மாட்டீங்க இல்லையா? விக்கிரகம் வந்து நான் நைவேத்தியம் பண்ணுற பிரசாதத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு போகா படைக்கும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறீங்க, அப்பயே நீங்கள் நடந்து வந்து சாட்சி சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பிராமணர் கேட்கும். கோபால் வந்துட்டு ஓகே சம்மதிச்சார், சரி நான் வந்து சாட்சி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாக்ஷி கோபால், கீராச்சர கோபிநாத், எண்ணற்ற விக்கிரகங்கள், ஜெகநாதர், ஜெகநாதர், ரங்கநாதர், குருவாயூரப்பர், எல்லா விக்கிரகங்களும் வந்துட்டு ரொம்ப உன்னதமாக பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து பக்தியில் உன்னதமான நிலையில் இருக்காங்களோ அவங்க அந்த விக்கிரகத்தோட பர்சனலாக நேரடியாக வந்து அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். ஸோ எப்படி கௌரிதாசர் வந்துட்டு அந்த விக்கிரகத்து மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு பண்ணார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது இந்த இது விக்கிரகம் கிடையாது, சாக்ஷாத் வந்துட்டு கௌரிணித்தாய் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த விக்கிரகத்துக்கு வந்து எப்போவுமே வந்து பிரசாதம் போகா கொடுக்கறது, அப்புறம் அவங்களை அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் அவங்ககிட்ட இருந்து அவங்க முன்னாடி இருந்து பிரார்த்தனை பண்ணுறது, கீர்த்தனம் செய்கிறது, இப்படி எப்பவுமே வந்துட்டு 24 hours 24 மணி நேரம் வந்துட்டு கௌரிதாசர் வந்து இந்த விக்கிரகத்தை விட்டு நகரவே மாட்டார், எப்போவுமே அவங்க கூட இருப்பார். அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு அந்த விக்கிரகத்து மேலே. யாருக்கு? கௌரிதாசர். ஸோ கௌரிதாசருக்கு வந்துட்டு அந்த கௌரிணித்தாய் தான் எல்லாமே, அதனால் யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டார், அவர் தான் எல்லா கைங்கரியும் பண்ணுவார், பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் போகா கொடுக்கறது எல்லாம் அப்படி அந்த விக்கிரகத்தோடதே அவர் நித்தியமாக வாழ்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த விக்கிரகத்து மேலே அன்பு இருந்தது. அப்போது சில நேரங்களில் கௌரிதாசர் வந்துட்டு ரொம்ப எளிமையான வைஷ்ணவர், ரொம்ப எளிமையான வைஷ்ணவராக இருந்தாலும் அவர்கிட்ட பேரளவு வசதி பெரிய வசதி ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை விக்கிரகங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள்லாம் போடணும், ரொம்ப அழகுபடுத்தணும், விதவிதமான பலகாரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது கௌரிதாசோடைய மனோநிலை அறிஞ்சிட்டு இவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. யார்? கௌரிநித்தாய். ஒரு நாளுக்கு ஆல்டரத்தை வந்து பார்க்கச்சே வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க, புது வஸ்திரங்கள், அழகழகான ஆபரணங்கள், விதவிதமான ஆபரணங்கள், அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. அப்போது கௌரிதாசுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது நடந்தது, யா எங்கிருந்து இதெல்லாம் வந்தது, யார் கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? ஸோ அவர் புரிஞ்சினார், பகவான் வந்துட்டு அவரே இந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி விதவிதமான போகா கொடுப்பார். பொதுவாக வந்துட்டு பக்தர்கள் வந்து பகவானுக்கு போகா கொடுக்கும்போது, உணவு படைக்கும்போது அதை வந்து பகவானை பார்த்துட்டு அதை திரும்பவும் அதை எடுத்து அது அந்த அந்த உணவை வந்து அந்த போகா வந்து பகவான் அசெப்ட் பண்ணி ஏற்றுட்டு திரும்பவும் பிரசாதமாக நம்ம கொடுக்குறாரு இல்லையா? எல்லா கோயிலையும் வந்துட்டு நம்ம பார்க்குறோம், வீட்டில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், வீட்டில் பகவானுக்கு போகா படைக்கிறோம், கோயிலில் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பகவான் வந்து அந்த போகாவை ஏற்றுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த மகாபிரசாதமாக நம்ம கொடுக்குறாரு. ஆனால் கௌரிதாசர் வந்துட்டு இந்த கௌரிணித்தாய்க்கு ஆஃபர் பண்ணும்போது அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரேமம், அன்பு காதல் அவருக்கு வந்து பிரேமம் வந்து கௌரிணித்தாய் மேலே இருந்தது. அவங்க வந்து அப்படியே பிளேட்டை கம்ப்ளீட்டாக சாப்பிடுவாங்க, ஒரு பறிக்க கூட மிச்சம் வைக்காமல் அவளையும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கௌரி தாய் வந்துட்டு கௌரிதாசு கூட ரொம்ப இன்டிமேட்டாக ரொம்ப நெருக்கமாக வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. தென் ஒரு நாள் வந்து கௌரி தாய் இந்த கௌரிதாசர் என்ன பண்ணார்னா தன்னுடைய சீடர்களை பார்க்கறதுக்காக புறப்படுறாரு. அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு பதிலாக ஹிருதயா அந்த இவர் நம்ம சைத்தன்யதாஸ் யார் சைத்தன்யதாஸ் சைத்தன்யதாஸ் வந்துட்டு கௌரிதாஸ் பண்ணுடைய சீடர் சைத்தன்யதாஸ் ஒப்படைக்கிறாரு, நீ நான் வர வரைக்கும் இந்த விக்கிரங்களை கவனிச்சுக்கோ கௌரி தாயை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறார். கௌர பூர்ணிமா ஃபங்க்ஷன் வேறு வருது, கௌர பூர்ணிமா சைத்தன் மகாபுருடைய அவதார தினம். ஸோ அதை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் சில பக்தர்களை சந்திச்சுட்டு வரேன், என்னுடைய சீடர்களாம் சந்திச்சுட்டு வரேன்ட்டு போகிறாங்க. யார்? கௌரிதாசர். ஸோ கௌரிதாசர் வந்து இல்லாத சமயத்தில் வந்துட்டு சைத்தன்யதாஸ் வந்துட்டு ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக அந்த விக்கிரங்களுக்கு கைங்கறி பண்ணுறாரு. கௌரிதாஸ் இருந்தால் எப்படியெல்லாம் அந்த விக்கிரத்தை பார்த்துக்குவாங்களோ அதே போல் அதில் எந்த துளி கூட மாற்றம் இல்லாமல் சைத்தன்யதாஸ் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக சேவை பண்ணாங்க. தினந்தினம் போகா படைக்கிறது, அலங்காரம் பண்ணுறது, அபிஷேகம் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்கிறது, அப்புறம் கீர்த்தனம் செய்கிறது, இப்படி 24 மணி நேரம் வந்துட்டு அவங்களுடைய சேவையில் தான் இருக்காங்க. யார்? சைத்தன்யதாஸ். யாருடைய சேவையில்? கௌரி தாய் சேவை. ஸோ இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. கௌர பூர்ணிமா ஃபங்க்ஷன் கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் திருவிழா வந்து வர்றதுக்கு 2-3 நாள் தான் இருக்குது, சில தினங்கள் தான் இருக்குது. ஆனால் போன கௌரிதாசர் வரவே இல்லை, ஒரு குருநாதர் வந்து வரவே இல்லை. என்ன பண்ணிடுறாரு, சரி குரு மகாராஜ் வந்து வர்றதுக்கு தாமதமாகுது, நம்மளே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சைத்தன்யதாஸ் வந்துட்டு பத்திரிக்கைலாம் ரெடி பண்ணி நம்ம இன்விடேஷன்லாம் அடிப்போம், ஜென்மாஷ்டமிகள் அடிக்கிறோம், எல்லோரும் இன்வைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவரே பர்சனலாக வந்துட்டு இன்விடேஷன் பத்திரிக்கை தயார் பண்ணிவிட்டு எல்லா வைஷ்ணவருக்கும் அனுப்புகிறார். இந்த மாதிரி கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இருக்குது, இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, எல்லோரும் வாங்க அது கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து கைப்பட எழுதி அதை வந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுப்புகிறார். இப்படி எல்லாருக்கும் போய் சேருது. போய் சேர்ந்துட்டு கௌர பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 days முன்னாடி வந்து கௌரிதாஸ் திரும்ப வந்துட்டார். வந்து பார்த்தா இவர் வந்து ரொம்ப அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஜென்மா இந்த கௌர பூர்ணிமாவுக்கு வந்துட்டு எல்லா பக்தர்களையும் அழைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு கைங்கரியம் செய்ய கொடுத்து கைங்கரியம் என்ன பண்ணணும், என்னென்ன இப்போ ஃபெஸ்டிவல் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளும் பார்த்துட்ருக்காரு. இது வந்து உள் மனதுக்குள்ளே கௌரிதாசுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தான் இல்லாத நேரத்தில் கூட தன்னுடைய சீடர் வந்து இவ்வளோ பொறுப்பாக பண்ணுறாரு. ஆனால் வெளி தோட்டத்திலேருந்து கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி நினைக்கிறார். கோச்சிக்கிறார், நீ என்ன ஒரு தைரியம், உனக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ ஏற்பாடு பண்ணலாம், நான் என்கிட்ட நீ அனுமதி கேட்கவே இல்லை, என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ வந்துட்டு கௌர பூர்ணிமா வந்து சைத்தன்யமா அப்படி அவதாரத்தை நீ கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், நீ வந்து சுதந்திரமாக செயல்படும் நினைக்கிற, உன் இஷ்டப்படி பண்ணணும்னு நினைக்கிற, நீயே வந்து எழுதி அனுப்பிச்சிட்ட, என்னை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னு கோச்சிக்கிறார். யார்? கௌரிதாசர். யார்கிட்ட? சைத்தன்யதாஸ்ட்ட. சைத்தன்யதாசர் வந்துட்டு ரொம்ப எளிமையான ரொம்ப பணிவான குரு மகாராஜ் வந்து அவருடைய குரு வந்து திட்டினா கூட அவர் நான் செய்தது நியாயம்தான், நீங்கள் இல்லாத நேரத்தில் தான் பண்ணினேன் அப்படின்லாம் வந்து எதுவுமே வாதம் செய்யவே இல்லை, அவர்கிட்ட வந்து வாதம் பண்ணவே இல்லை. இல்லை இல்லை நீங்கள் இல்லாததுனால தான், நீங்கள் இல்லாததுனால அந்த இடத்துல நான் பண்ணேன், நான் பண்ணதுன்னா யார் பண்ணுவாங்க, சிலப்போ நான் பண்ணாம விட்டா கூட நீங்கள் வந்து கேட்பீங்க ஏன் பண்ணலைன்னு கேட்பீங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணல, நோ ஆர்குமெண்ட், எந்த விதமான வாதமும் செய்யலை. அவர் வெறுமனே அமைதியாக கை கட்டி நிதானமாக நிற்கிறார். யார்? சைத்தன்யதாஸ். தென் கௌரிதாசர் வந்துட்டு நீ வந்து என்னை கேட்காம எவ்வளோ செய்ததுனாலும் நீங்கள் இருக்க தகுதி இல்லாத, இங்கிருந்து போகலாம், நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், உன் இஷ்டப்படி செய்ய நினைக்கிறேன், நீ இஷ்டப்படி போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு அவர் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ எனவே எதுவாக இருந்தாலும் சைத்தன்யதாஸ் என்ன நினைச்சாரு, குரு மகாராஜ் வந்துட்டு எது கொடுத்தாலும் அது பிளெஸிங் தான். அவருக்கு குரு மகாராஜ் வந்துட்டு என்னுடைய குருதேவர் வந்து என்னை கோபிச்சுக்கிறாரு திட்டுறாருன்னா அவருக்கு உரிமை இருக்குது, அவருக்கு என்ன திட்ட உரிமை இருக்குது, என்ன அடிக்க உரிமை இருக்குது, என்னை கண்டிக்க உரிமை இருக்குது. ஸோ அதனால் தற்காலிகமாக குரு என்ன விலக்கி வச்சுருக்காரு, கட்டாயம் ஒரு நாள் வந்துட்டு குரு மகாராஜ் என்னை வந்து ஆசீர்வதிப்பார், அவருடைய கருணை எனக்கு கிடைக்கும். இது கூட கருணை தான், குருவிட்ட வந்து குரு என்னை திட்டினாரு அப்படிங்கிறது கருணை தான். பரவாயில்ல, குரு வந்து என்னை திட்ட அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன், குரு என்னை கண்டிக்கிறாரு, குரு என் மேலே அன்பாக இருக்காரு அப்படின்னு கௌரிதாசர் மேலே எந்த அன்பு துளி கூட அவர் குறையவே இல்லை, துளி கூட குறையவே இல்லை. ஸோ இவர் வந்துட்டு அந்த ஊருக்கு வெளியில் இந்த கிராமத்துக்கு அம்பிகா கல்நாக்கு கிராமத்துக்கு வெளியில் வந்துட்டு கங்கை கரையில் தங்கியிருக்கார். யார்? சைத்தன்யதாஸ். தென் அவர் தங்கியிருக்கச்ச வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து அவர்கிட்டயே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஒரு கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் நடத்தக்கூடாது, நம்ம வந்து கோயிலில் இருந்தால் பால் பண்ணுவோம், அங்கே உங்கள் குரு மகாராஜ் வந்து கௌரிதாசர் வந்து ரொம்ப அற்புதமாக ஏற்பாடுகள் பண்ணுறாரு, நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கே பண்ணால் நாங்களும் கலந்துக்கலாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு எல்லா பக்தர்களும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. யார்கிட்ட? சைத்தன்யதாஸ்ட்ட. தென் சைத்தன்யதாஸ் ஓகே பக்தருடைய விருப்பத்துக்காக வந்துட்டு ஏற்றுக்கிறார், சரி நான் வந்துட்டு கௌர பூர்ணிமா ஃபங்க்ஷன் நம்மளும் பண்ணலாம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய வசதியான வானவர் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நிறைய ஆபரணங்கள் நிறைய பொற்காசுகள் நிறைய பரிசுகள்லாம் கொண்டு வந்து சைத்தன்யதாஸ்ட்ட கொடுக்குறாரு. என் சைத்தன்யதாஸ் சொன்னார், நீங்கள் என் குரு மகாராஷ்டிரம் கொடுங்க, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கும்போது கௌரிதாஸ் சொல்கிறாரு, அவர் கொடுக்குறது எனக்கு வேண்டாம், நீங்கள் அவர்கிட்டே கொடுங்க, அவர்கிட்ட தானே கொடுக்க வந்தீங்க, நீங்கள் அவர்கிட்டே கொடுங்க அப்படின்னு திரும்ப ஒரு சும்மா ஒரு லீலை இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு பக்தர்களுக்குள்ள ஒரு அன்பு பண் லீலை. கௌரிதாசர் வந்து தன்னுடைய சீடன் சைத்தன்யதாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பணிவாக இருக்காரு, எந்த அளவுக்கு அடக்கமாக இருக்காரு, எந்த அளவுக்கு குரு மேல பக்தியாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காண்கிறதுக்காக இந்த இந்த உன்னதமான நிலை பண்ணுறாரு. தென் என்ன ஆயிடுச்சு, கௌர பூர்ணிமா ஃபங்க்ஷன் நடக்குது, ரெண்டு பக்கம் நடக்குது. இங்கே ஒரு பக்கம் வந்து கௌரிதாஸ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சைத்தன்யதாஸ் பண்ணிட்டு இருக்காரு. சைத்தன்யதாஸ் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக கீர்த்தனை பாடுறாரு, கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க, எண்ணற்ற பக்தர்கள் கீர்த்தனத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த சைத்தன்யதாசோட கீர்த்தனை கேட்ட உடனே இந்த கௌரிதாசோடைய விக்கிரகம் இருக்காங்க கௌரணித்தாய், ரெண்டு பேரும் ஆல்ட்டிலேருந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க, ரெண்டு பேர் ஆல்ட்டிலேருந்து குதிச்சு அங்கே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா சைத்தன்யதாஸ் நடக்கக்கூடிய கீர்த்தனை நடக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் கீர்த்தனில் கலந்துக்கிறாங்க, கீர்த்தனில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லா பக்தர்களுக்கு மத்தியிலும். இந்த கௌரிதாசர் வந்துட்டு போகா ரெடி பண்ணி பகவானுக்கு உணவு படைக்கிறதுக்காக போகா ரெடி பண்ணிட்டு அந்த போகாவை நெய்வேத்தம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாரு. உள்ள விக்கிரகத்துக்கானோ விக்கிரகத்துக்கானோ எங்கே போச்சு? இது வந்து சைத்தன்யதாசோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடி, ஒரு ஸ்டிக் எடுத்துக்க, ஒரு பெரிய மூங்கில் தடி எடுத்துகிட்டு ரொம்ப கோபமாக வேகமாக வராது. எங்கே வராரு? சைத்தன்யதாஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு. அங்கே வந்து பார்த்தா பயங்கரமான கீர்த்தனை நடக்குது. சைத்தன்யதாஸ் வந்து ரொம்ப அற்புதமாக பாடிட்டுருக்காரு, எண்ணற்ற பக்தர்கள் நடனம் ஆடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த கௌரணி தாயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே வந்துட்டு கௌரிதாஸ் ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஏய், நீங்கள் வந்து என்ன விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் இதோ பாருங்களோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரம்பு எடுத்துகிட்டு வரார். பெரம்பு எடுத்துகிட்டு அவங்களை கண்டிக்கிறதுக்காக வராரு. இவர் பார்த்த உடனே இந்த கௌரணி தாய் விக்கிரகம் ஒழிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஐயோ, ஒரு இதுதான் அன்பு பரிமாற்றம், பக்தனுக்கு பகவானுக்குள்ள அன்பு. சைத்தன்யமா அப்புறம் நித்யானப்பர் என்ன பண்ணாங்க, நம்ம ஒழிஞ்சுக்கணுமே, எங்கே போய் ஒழிஞ்சுக்கிறது? அவருக்கு வந்துட்டாரே, வந்துட்டாரு, கிட்ட வந்துட்டாரே, ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறதுக்கு இடம் இல்லையே. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் சைத்தன்யதாசுடைய ஹிரதயத்தில் போயிட்டாங்க. ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கீ, ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கீ, ஜாய். என்ன பண்ணாங்க, சைத்தன்யதாசுடைய ஹிரதயத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த கண் கூட பார்த்துட்டு இருக்காரு யாரு? கௌரிதாஸ். கௌரிதாஸ் கண்ணுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு பேரும் கௌரணித்தாய் வந்துட்டு என்ன பண்ணாங்க, சைத்தன்யதாசுடைய ஹிரதயத்தில் போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே கௌரிதாஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய சீடர் வந்துட்டு அவங்க பகவான் மேலே கௌரணித்தாய் மேலே அன்பு வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயி கௌரிதாசர் வந்துட்டு பெரம்பு கீழே போட்டுட்டு இறனைக்கு இருதய சைத்தனாக கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். சண்டையிலேருந்தா வந்துட்டு சைத்தன்யதாஸுக்கு வந்துட்டு கௌரிதாஸ் இந்த பேர் கொடுக்குறார், ஹிருதய சைத்தன்யா. ஹிருதய, அவர் ஹிருதயத்தில் எப்பவும் சைத்தன்யர் இருக்கார், சைத்தன்யரும் நித்யானந்தர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அன்னையிலேருந்து அவருக்கு கௌரிதாசுடைய சீடருக்கு வந்து ஹிருதய சைத்தன்யான்னு பேர். மிக உன்னதமான வைஷ்ணவர், மிக உன்னதமான ஆச்சாரியர். அவருடைய சீடராக வந்து ஷியாமானந்த பண்டிட். ஸோ ஷியாமானந்த பண்டிட்டை பற்றி நம்ம இன்னொரு சமயத்தில் படிக்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கு அவருடைய மகிமைகள் லீலைகள்லாம். ஷியாமானந்த பண்டிட் மிக உன்னதமான ஆச்சாரியர், மிக முக்கியமான ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில். அவர் தான், அவர், ஷியாமானந்த பண்டிட், நரத்தம் தாஸ் தாக்கூர், சீனிவாச ஆச்சாரியா, இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு முதல்ல புத்தக விநியோகம் பண்ணாங்க. ரூப கோஸ்வாமி அந்த கோஸ்வாமியில் எழுந்த புத்தகங்கள்லாம் வந்துட்டு வங்காளத்தில் கொண்டு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி இந்த பக்தி சாஸ்திரங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, விநியோகம் பண்ணது முதல் முதல் இவங்க தான். ஸோ இவங்களுடைய மகிமைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது அதனால் வந்துட்டு இந்த வைஷ்ணவர்கள், வைஷ்ணவனாலே ரொம்ப ரொம்ப உன்னதமானவங்க, கருணை வாங்கினவங்க. அவங்களுக்கு ஈடுனே கிடையாது. கிருஷ்ண பக்தி வைஷ்ணவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்டேஜ், அவங்க நிலை வந்து மிக மிக உன்னதமானது. இப்போ நம்ம கண் கூட பார்த்தோம், கௌரிதாசர்கிட்டையும் சைத்தன்யதாஸ்டையும் வந்துட்டு மகாபிரபு எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, நித்யானந்த பிரபுடி அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. ஸோ இன்னும் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைத்தன்யதாஸோடைய ஃபங்க்ஷனில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பர்சனலாக வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நாலு பேர் அங்கே இருந்தாங்க, சைத்தன்யமா அப்புறம் நித்யானந்தருடைய பர்சனல், அவங்க சுயமாகவே அங்கே இருக்காங்க. அது மட்டும் இந்த ரெண்டு விக்கிரமும் அங்கே இருக்காங்க, இப்படியும் சில ஆச்சாரிய சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கௌரிதாசர், சைத்தன்யதாஸ் இங்கெல்லாம் வந்துட்டு மகாபிரபுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஸோ இப்படி வந்துட்டு இப்போ நம்ம போனாலும், அம்பிகா கல்னா போனாலும் இந்த கௌரங்க நித்யானந்த விக்கிரத்தை பார்க்கலாம். சோனர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகு. ஸோ அந்த கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் இந்த கௌர நித்தா இருக்காங்க இல்லையா, சைத்தன்யரும் நித்யானந்தரும் யாராவது கூப்பிட்டா ஆள்ட்ருந்து ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனை போட்டு போட்டு மூடி 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 திறந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க கவனமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த விக்கிரகம் வந்துட்டு இந்த கௌரங்கர் சைத்தன்யர், அதாவது கௌரங்கர், கௌரங்கரும் நித்யானந்தரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. யாராவது பக்தர்கள் வந்துட்டு ரொம்ப அன்போடு பிரார்த்தனை பண்ணி எங்கூட வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க அப்படி போயிடுவாங்க. அதனால் இந்த பூஜாரி என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலில் வந்துட்டு ஸ்க்ரீனை திறந்து மூடிட்டே இருப்பாங்க, ஆல்ட்ரு மூடிடுவாங்க, திடீர்னு திறப்பாங்க, தரிசனம் கொடுக்கும்போது திறப்பாங்க, தரிசனம் கொடுத்தோடனே திரும்ப க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக தரிசனம் கொடுத்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவார், யாராவது வந்து அவங்க கூட போயிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்போவும் நம்ம போனாலும், இப்போ நம்ம அம்பிகா கல்னால போனாலும் இந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்துட்டே இருப்பீங்க, ஸ்க்ரீனை போட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மகாபிரபு நித்யானந்தர் ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க நம்மள எல்லாம் நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்துல தோன்றினாங்க. அப்படி வரைச்ச வந்து கௌரிதாசர் மாதிரி மிக உன்னதமான தெய்வீகமான ஆச்சாரியர்களை இங்கே அமைச்சு வச்சாங்க. ஸோ அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஸோ கௌரிதாசர் வந்து கிருஷ்ண பிரேமத்தை வழங்குறதுல ரொம்ப ரொம்ப உன்னதமான ஆச்சாரியர். ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், கௌரிதாஸ் பண்டிதர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் கிருஷ்ணர் மேலே அன்பு வரணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும், மகாபிரபு மேலே அன்பு வரணும், நம்ம வந்து நாமத்தை வந்து குற்றம் இல்லாமல் ஜெபிக்கணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், பக்தி தொழிலில் உறுதியாக இருக்கணும், மனம் பிடறக்கூடாது, நாமத்தில் வந்து கவனம் கிடைக்கணும். இப்படி வந்துட்டு நம்ம எல்லாரும் கௌரிதாஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஜெய ஸ்ரீ கௌரிதாஸ் பண்டிட் கி, ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி, ஜெய கௌர் பிரேமானந்தி.